செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
பிரிவு மூன்று, இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி எட்டு முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதீம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீ வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
மறுபடியும் பிறப்போம். 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23 தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து இரண்டு மூளைச்சாவு அடைந்த மனிதர்களை பற்றிய ஒரு அறிவிப்பானது வந்தது. இரண்டு இதயங்கள், நான்கு நுரையீரல்கள், ஒரு சில எலும்புகள் என்று இவற்றால் மற்றவர்கள் உயிர் பிழைத்து கொண்டார்கள், மறுபடியும் அவர்கள் பிறந்தார்கள் என்று அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது. 26 வயது நிரம்பிய உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த கஸ் காஞ்சி என்ற ஒரு இளம் வயது இளைஞரும் டெல்லி மாநிலத்தை சேர்ந்த 26 வயது நிரம்பிய ஷாம் சச்சின் என்ற இன்னொரு இளைஞனும் இருவருமாக இருசக்கர வாகனத்திலே பயணம் மேற்கொண்ட பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு சாலை விபத்திலே அவர்கள் அங்கே சாலை விபத்துக்கு உள்ளாகி தலையிலே பலமாக அடிபட்டு இரத்த வெள்ளத்திலே சாலை ஓரத்திலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களை மீட்டெடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலே சேர்க்கின்ற பொழுது அங்கிருந்த மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவர்கள் மூளை சாவு அடைந்து விட்டார்கள். ஆனால் இந்த இறந்த மனிதர்களை வைத்து கொண்டு இறக்கும் தருவாயில் இருக்கிற இன்னொருக்கு நீங்கள் பிறப்பு கொடுக்கலாமே என்று சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை கொடுக்கின்ற பொழுது ஷாம் சச்சினுடைய பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய மகனை ஆசை ஆசையாக நாங்கள் வளர்த்தோம், இந்த மகனை நன்றாக படிக்க வைத்து அவன் நல்ல வேலையிலே சேர்ந்து எங்களை எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக நடந்த இந்த சாலை விபத்திலே இவன் இப்படி மாறி போனதை நினைத்து நாங்கள் வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், துன்பத்திலே ஆழ்ந்து கிடக்கிறோம் என்று அவர்கள் சொன்னபோதும் கூட அவருடைய தந்தை சொன்னார், என்னுடைய மகன் இப்பொழுது இறந்து கிடக்கிறார், ஆனால் இறக்கின்ற தருவாயில் இருக்கிறவர்களுக்கு மறுபிறப்பு கொடுப்பதற்காக நீங்கள் எங்களிடம் கையேந்தி நிற்கிறீர்களே, தயவு செய்து என் மகனுடைய உடல் உறுப்புகளை நாங்கள் தானம் செய்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மனதார அவர் அங்கே கொடுக்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட மருத்துவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், இவர்கள் இருவரின் உடல்களின் வழியாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உறுப்புகளை இறக்கின்ற தருவாயில் இருக்கிற இன்னொருவருக்கு பொருத்தி அவர்களுக்கு மீண்டுமாக நாங்கள் புது பிறப்பு அளித்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருக்கிற அவர் கொடுக்க விரும்பிய அமைதியை ஒவ்வொரு நாளும் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய நாளிலே இயேசு கொடுக்கிற மாபெரும் செய்தி என்னவென்றால், மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நிக்கோதேம் என்கிற ஒரு மனிதன் இரவிலே வந்து இயேசுவை சந்திக்கிறார். ரபி அவருடைய உரையாடலை பாருங்கள், மிக அழகாக ஆரம்பிக்கிறார். மூன்று பகுதிகளாக இந்த உரையாடலை நான் பிரித்து பார்க்கிறேன். முதலாவதாக ரபி என்று சொல்லி அவரை ஒரு போதகராக அவர் அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறார். இரண்டாவதாக அந்த போதகர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவர் என்பதையும் சொல்லிவிடுகிறார். மூன்றாவதாக அந்த போதகர் எத்தகைய மனநிலையில் அதை செய்தாலும் யார் உடனிருந்து அதை செய்கிறார் என்பதையும் அவர் தெளிவாக கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்முடைய இந்த உயிர்ப்பின் நம்பிக்கை பயணமும் அமைய வேண்டும். முதலாவதாக இயேசு யார் என்பதை அந்த நிக்கேதேம் என்ற மனிதர் தெரிந்து கொண்டாரே, போதகர் என்று சொன்னால் அங்கே சட்டத்திட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்தவராகவும் அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி அதன் வழியிலே வழிநடத்துபவராகவும் இருப்பவரைத்தான் ரபி என்று அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு போதனை வழங்கக்கூடியவராகவும் அந்த போதனையை கடைபிடிக்கக்கூடியவராகவும் அந்த கடைபிடித்ததின்படி மக்களை வழிநடத்தி செல்லக்கூடியவராகவும் அங்கே இருப்பதால் தான் அங்கே நிக்கோதேம் வந்து என்ன சொல்லுகிறார், ரபி என்று இயேசுவை அழைக்கிறார். இரண்டாவதாக அவர் எத்தகைய மனநிலையில் இருக்கிறார் என்பதை பாருங்கள், நீர் கடவுளிடமிருந்து ஆற்றலையும் அருளையும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த அரும் அடையாளங்களை உன்னால் செய்ய முடியாது என்று அங்கே சான்று பகருகிறார். அப்படி என்றால் மிக தெளிவான பார்வையை நிக்கோதேம் அங்கே வைத்திருந்தார். ஏனென்றால் இயேசு செய்த அரும் அடையாளங்கள் ஒவ்வொன்றையுமாக பின்னால் நின்று கொண்டு பார்த்தவராக நிக்கோதேம் அங்கே இருந்தார். கண் பார்வையற்றவரெல்லாம் பார்வை பெறுகிறார்கள், ஊனமுற்றவர்களெல்லாம் நடக்கிறார்கள், வாய் பேசாதவர்களெல்லாம் அங்கே பேசுகிறார்கள், வல்ல செயல்கள் எல்லாம் நிகழ்த்தப்படுகிறது என்பதை ஒன்றன் பின் மற்றொன்றாக அங்கே நிக்கோதேம் மிக தெளிவாக ஆண்டவர் இயேசுவை குறித்த தன்னுடைய பார்வையை விசாலப்படுத்தி கொண்டே இருந்ததால் அங்கே விலாசம் கொடுக்கிற மனிதனாக நிக்கோதேம் அன்றைய இரவிலே இயேசுவிடத்திலே வந்து உரையாடுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் நீ செய்கிற இந்த அருள் அடையாளங்கள் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டு செய்கிறாய் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இரண்டாவது பார்வையை இங்கே கொடுக்கிறார். மூன்றாவதாக நீர் இதை செய்வது அனைத்தும் யாருடைய துணையால் செய்கிறாய், உம்முடைய தந்தையின் துணையோடு நீ பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளின் வழியாக அவரின் துணையோடு நீர் செய்கிறீர் என்று இந்த மூன்று விதமான பார்வையின் வழியாக அங்கே இயேசுவை அவர் காண்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பார்வையிலே அவர் முழுவதுமாக தன்னை இணைத்து கொள்வதை தான் மறுபிறப்பு என்று இயேசு சொல்லுகிறார். மறுபடியும் பிறந்தாலன்றி இறையாட்சியை காண இயலாது என்று அவருக்கு சொல்வதனுடைய அடையாளம் என்னவென்றால், நாம் பார்க்கின்ற பார்வையிலிருந்து நம் பார்வையை மாற்றுவதுதான் புது படைப்பு, புது பிறப்பு, மறுபிறப்பு. ஏனென்றால் மற்ற பரிசேயர்களெல்லாம் பார்த்த பார்வைகளை இந்த நிக்கதேம் என்ற பரிசேயர் மட்டும் வித்தியாசமாக பார்க்கிறார் அல்லவா, இந்த வித்தியாசமாக பார்த்த பார்வையை இன்னும் மெருகூட்ட விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. எனவேதான் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் அன்றி எவரும் மறுபிறப்பு அடைய முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ளே யார் தங்களையே உட்படுத்த விரும்புகிறாரோ, யார் ஒருவர் தங்களையே உட்படுத்தி கொண்டு வாழ முயற்சிக்கிறாரோ, அவர்களுக்குத்தான் மறுபடியும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே மிக தெளிவாக சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இத்தகைய மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவும் மற்ற திருத்தூதர்களும் இயேசுவினுடைய அந்த கைது செய்தலுக்கு பின்பாக எங்கே ஓடி ஒளிந்தார்கள் என்பதும் நமக்கு தெரியும். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய போதகரையை காட்டி கொடுத்த நிகழ்வு அங்கே மிக கொடுமையாக நடந்தது. அதே போன்று உன்னோடு இருப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன், நீ என்னுடைய காலடிகளை மட்டுமல்ல என் உடல் முழுவதுமாக கழுவும் என்று சொல்லி தன்னையே கையளித்த பேதுரு எவ்வாறு இயேசுவை மறுதளித்தார் என்பதும் நமக்கு தெரியும். அதன் பின்பாக வெற்று கல்லறைக்கு முன்று பெண்களும் சீடர்களும் ஓடோடி சென்று பார்த்து இவரை இங்கிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டனரா என்பதை சொல்லும், நாங்கள் போய் வாங்கிக் கொள்ளுகிறோம் என்று பெண்கள் எல்லாம் சொன்ன நிகழ்வும், பேதுரு குனிந்து பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே உள்ளே இல்லை என்பதை கண்டும், அவர் அங்கே ஒரு கலக்கமுற்ற நிலையில் நிகழ்ந்த எல்லாவித செயல்பாடுகளையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அதே போன்று இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த உன்னத மாட்சிமிக்க செய்தியை இந்த மக்கள் எல்லாம் அறியும் வண்ணமாக நாம் சொல்லிவிடக்கூடாது என்று காசு கொடுத்து வதந்தியை பரப்பிய கூட்டமும் அங்கே இருக்கத்தான் செய்தது. இந்த பின்னணியில் தான் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய எண்ணம், நம்முடைய பார்வை, நம்முடைய செயல், நம்முடைய சொல், நம்முடைய செயல்பாடு என்று எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும் என்று உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் திளைப்பதற்கான வழியை மீண்டும் மீண்டுமாக உருவாக்கி கொடுக்கிறார். அத்தகைய வழியில் பயணம் மேற்கொண்டவர்கள்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கக்கூடிய திருத்தூதர்கள். ஏனென்றால் இந்த திருத்தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒளிந்து மறைவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். எங்கே இயேசுவை போல என்னையும் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ, எங்கே இயேசுவை போல என்னையும் கொலை செய்து விடுவார்களோ என்று அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தூய ஆவியாரின் துணையை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார். அவர்கள் தூய ஆவியினுடைய வல்லமை பெற்றவுடன், அதுதான் இயேசு சொல்வது, இந்த மறுபடியும் என்பது தூய ஆவியால் பிறந்தால் அன்றி மறுபிறப்பு இல்லை என்று சொல்வதனுடைய அர்த்தமே இதுதான். அங்கே தூய ஆவியினுடைய பொழிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவுடன் அந்த அருள் பொழிவிலே அவர்கள் முழுவதுமாக நனைந்த பின்பாக அவர்கள் எவ்விதமான பயமும் இன்றி, அச்சமும் இன்றி, எவ்விதமான மனிதர்களுக்கும் அவர்கள் பயமற்றவர்களாக துணிந்து துணிவோடு அங்கே நின்று பறைசாற்றக்கூடியவர்களாக, சான்று பகரக்கூடியவர்களாக மாறினார்கள் என்று சொன்னால் அதுதான் மறுபடியும் பிறத்தல் என்பதாகும். இயேசுவில் பிரியமானவர்களை, யோவான் நற்செய்தி 3 என்று வாசித்த இந்த நற்செய்தி பகுதியிலே 3 மிக தெளிவாக இயேசு சொல்லுகிறார், இயேசு அவரை பார்த்து, நன்றாக கவனியுங்கள், இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சி காண இயலாது என மிக உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். There was no shallow understanding. இயேசுவை பொறுத்தவரை அவர் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் ஏதோ பெரிஃபரல் லெவலில் இருக்கிற மேலோட்டமான அர்த்தமுள்ள காரியங்கள்லாம் கிடையாது. மாறாக அங்கே ஆழமான பொருள் பொதிந்த அர்த்தம் மிகுந்த வாழ்வினை இயேசு கொடுக்கிறார். இதைத்தான் கொரிந்தியர்களது 2:17 இறைவார்த்தைகளை பார்க்கிறோம். எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்று என்று புனித பவுல் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பினையை எதை மையப்படுத்தது என்றால், நம்முடைய இந்த பழைய பார்வையையும் பழைய பாவ நிலையையும் யார் ஒருவர் கடந்து வருகிறாரோ அவர் நிச்சயமாக மறுபடியும் பிறக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் புனித பவுல் தீத்துவுக்கு எழுதி திருமுகத்திலே 3:5 இறை வார்த்தையிலே இவ்வாறாக பார்க்கிறோம், நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். இதுதான் இந்த மறுபடியும் பிறந்தாலன்றி நாம் இன்னரசுக்குள் நுழைய முடியாது என்பதனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. திருமுழுக்கின் வழியாக நாம் புது பிறப்பாக இந்த மண்ணுலகிலே திருச்சபையின் பிள்ளையாகவும் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளையாகவும் மாறியது தூய ஆவியாரனுடைய அருள் பொழிவும் நீரின் ஆற்றலால் கொடுக்கப்பட்ட அந்த திருமுழுக்கின் அடையாளமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏன் மீண்டும் நமக்கு ஒரு மறுபிறப்பு தேவைப்படுகிறது என்பதுதான் இன்று நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு பெண்மணியை வந்து பிரசவத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி பயங்கர வலியில் துடிக்கிறாங்க. அப்போ இந்த கார்ட்டூனிஸ்ட் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு கார்ட்டூன் மாதிரி அதை உருவாக்கியிருக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணுது, ஒரு குழந்தை வயிற்றுலேருந்து வயிற்ற கழிச்சிட்டு வெளியில் வந்துட்டு அதுவே கத்திரிக்கோளை எடுத்து தொப்புள் கூடிய ரெண்டு கிளிப்பை மாட்டி டக்குன்னு கட் பண்ணி என்ன பண்ணுது, வெளியில் குதிச்சு வருது. குதிச்சு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு கவரை எடுத்து டக் டக்குன்னு கட் பண்ணி சட்டையாக போட்டுக்குது. சட்டையாக போட்டுக்கிட்டு வேகமாக ஓடுது. ஓடி பக்கத்தில் இருக்கிற ஒரு மொபைல் எடுக்குது. மொபைல் எடுத்து ஆன் பண்ணி அதை தன்னுடைய வீடியோவை பதிவு செஞ்சு, நான் உலகத்துக்கு வந்துட்டேன், வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வெளியிடுது. இதை பார்த்து அங்கே இருந்த நர்ஸு டாக்டரெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அது, நம்ம செய்கிற வேலையை அந்த குழந்தையே வெளியில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இது ஒரு கற்பனை. இந்த கற்பனையின் பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பிறப்பது என்பது தானாக நிகழக்கூடிய ஒன்று கிடையாது. அதைத்தான் சொல்ல வருகிறேன். அந்த குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே துள்ளி வந்தது என்றால் அது ஒரு மனிதனுடைய கற்பனை. அந்த வயிற்றை கழித்து அந்த குழந்தை வெளியே வந்து தானாக அந்த மொபைல் போனை எடுத்து வீடியோ பதிவு செய்து அதை மற்றவருக்கு அங்கே வெளியிடுகிறது, நான் பிறந்து விட்டேன், வெல்கம் என்று சொல்லுகிறது. இது ஒரு கற்பனை கதையாகவோ கற்பனை நிகழ்வாகவோ யதார்த்தத்தில் நடைமுறையில் நடக்காத ஒன்றாக இருந்தாலும் கூட, இதை நாம் என்ன செய்வோம், ஒரு நகைச்சுவைக்காக அல்லது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை என்று ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த மறுபடியும் பிறப்பது என்பது தானாக நடைபெறாது. அப்படி என்றால் எப்படி நடைபெறும்? இதைத்தான் புனித பவுல் தெமேத்திக்கு எழுதிய தன்னுடைய 2:2 இறை வார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார், யார் மறுபடியும் பிறக்க முடியாது என்பதை, தன்னல்லம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம் வம்பு உடையோர், செருக்குடையோர், பழிப்புறையோர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வற்றோர், ஒத்துப்போகாதோர், புறம் கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதவர், துரோகம் செய்பவர், கண்மூடித்தனமாக செயல்படுபவர், தற்பெருமை கொள்பவர், கடவுள் விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகமாக விரும்புவோர் ஆகிய அனைவரும் மறுபடியும் பிறக்க முடியாது. இத்தகைய சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அங்கே இயேசுவினுடைய எண்ணமும் ஏக்கமும் எப்படி நமக்கு வரும்? இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்துகின்ற பொழுது இயேசு மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தத்துவமே நம்மிடம் இருக்காமல் போகும் என்பதுதான் புனித பவுலினுடைய உண்மையான படிப்பினையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் நாம் மறுபடியும் பிறக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். லூக்கா நற்செய்தி 19:1-10 உள்ள இறை வார்த்தைகளிலே பாருங்கள், சக்கே என்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் அவர் பிறக்கிறார்.
ஏனென்றால் பழைய பாவ வாழ்வுக்குள்ளே அவர் இருக்கின்ற பொழுது இந்த இயேசுவை காண வேண்டும், இந்த இயேசு என்கிற மனிதனை நான் கண்டாலே போதும் என்கிற எண்ணத்தோடு அந்த அத்திமரத்தில் ஏறி இருக்கிற புனி சக்கேவியை போன்று நாமும் ஏறி இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அந்த சக்கேவியை போன்று இயேசுவை தேட வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த சக்கேவியை போன்று இயேசுவை தேடி அணுகி செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்படி ஆண்டவரை தேடி செல்கிற பொழுது அவர் எப்படி பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புனித வாழ்வுக்குள்ளே நுழைந்தாரோ, மீண்டும் மறுபிறப்படைந்தாரோ, அதுபோன்று நாமும் அடைவோம். அப்பொழுது இவனும் ஆபிரகாமின் மடங்கனே என்று ஆண்டவரால் அபிஷேகப்படுத்தப்படுவோம். இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 8:1-11 உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம். விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அங்கே அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன? இப்பெண்மணி கையும் மெய்யுமாக பிடிபட்டு இருக்கிறார், இவரை மோசியின் சட்டப்படி கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று அங்கு இருப்பவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இயேசுவை பொறுத்தவரை அந்த பெண்மணிக்கும் அங்கு இருந்தவர்களுக்கும் மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் மறுபடியும் பிறந்தவர் யார் என்றால் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். மறுபடியும் பிறக்காமல் மீண்டுமாக பழைய வாழ்வுக்குள் போனவர்கள் யார்? சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை அனைவரும் அங்கிருந்து சென்றார்கள் என்று இயேசு சொல்கிறாரே, அந்த சென்றவர்கள் எல்லாம் மறுபடியும் பிறக்க தங்களை கையளிக்கவில்லை. ஆனால் இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணி மட்டும் என்ன செய்கிறார் என்றால் மறுபடியும் அங்கே பிறக்க தன்னை கையளிக்கிறார். எனவேதான் இயேசு தீர்ப்பு அளிக்காமல் விடுதலை வாழ்வையும் மன்னிப்பு வாழ்வையும் கொடுத்து அவரை அங்கு மறுபடியும் பிறக்க செய்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களை, நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய ஆசையாகவும் ஆவலாகவும் இருக்கிறது. இதைத்தான் புனித பவுல் ரோமேயர்கள் எழுதிய 3:4 இறை வார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார், இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார், அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம் என்று பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களை, நீங்களும் நானும் இந்த மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் 3 சிந்தனைகளை இன்றைய நாளிலே நாம் உள்வாங்க வேண்டும். நிறைய காரியங்களை நாம் பேசலாம், நிறைய காரியங்களின் வழியாக இந்த மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் முதன்மையாக 3 காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டோம் என்று சொன்னால் நாம் மறுபடியும் பிறப்போம். அதில் ஒன்று என்னவென்றால் பகைமை என்கிற உணர்வுக்குள்ளே நாம் ஆழமாக மூழ்கி இருக்கிறோம். எனவேதான் அன்பு என்கிற மறுபிறப்புக்குள்ளே மறுபடியும் பிறக்க முடியாத சூழலிலே நாம் இருக்கிறோம். இதைத்தான் எபேசியர் 4:2 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பகைமைக்குள்ளே எப்பொழுது நாம் மூழ்கி இருக்கிறோமோ அது வரைக்கும் நீரினாலும் தூய ஆவியாலும் நாம் மறுபிறப்பு அடைய முடியாது. இரண்டாவதாக சேர்க்கின்ற மனம் என்கிற பண்பிலே ஆழமாக நாம் மூழ்கியிருப்பதனால் இழக்கக்கூடிய மறுபிறப்பு நம்மிடம் இல்லை. இதைத்தான் யோவான் நற்செய்தி 16:1 இறை வார்த்தையிலே இழப்பினால் காணக்கூடிய நிறை வாழ்வை பற்றி இயேசு பேசுகிற பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட இழப்புக்குள்ளே ஆழமாக நுழைகிறீர்களோ அத்துணை வகையிலும் நீங்கள் மாட்சி பெறுவீர்கள் என்று அங்கே பார்க்கிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களை, அகந்தை என்ற ஆழமான சிந்தனைக்குள்ளே நீங்கள் மூழ்கி இருந்தீர்கள் என்று சொன்னால் அமைதி என்பதற்குள்ளே நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியாது. அகந்தைக்குள்ளே ஆழமாக வேரூன்றி இருந்தீர்கள் என்று சொன்னால் அமைதி என்பது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காது. இதைத்தான் நீதிமொழிகள் 16:18 இறை வார்த்தையிலே இவ்வாறாக நாம் பார்க்கிறோம், அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டங்களில் இருக்கின்ற பொழுது அவர் கொடுத்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் அமைதியும் எண்ணற்ற வரங்களும் கனிகளும் கொடைகளும் நிறைவாக நாம் பெற்று மகிழ வேண்டும் என்றால் நாமும் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதற்கு நாம் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரோடு இணைய வேண்டும், அவ்வளவுதான். நிக்கேதேமுடைய மூன்றாவது பார்வையான நீர் கடவுளின் துணையோடு இருப்பதால் நீ இவற்றையெல்லாம் செய்கிறாய் என்று அவர் பெருமை பாராட்டினாரே, அதே போன்று நம்முடைய செயல்களை குறித்து மற்றவரும் கடவுளை போற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளோடு இருக்க வேண்டும். கடவுளோடு இருந்தோம் என்றால் நீரினாலும் தூய ஆவியாராலும் நாமும் மறுபிறப்பும் மறுபடியும் பிறப்பு பெறுவோம் என்பது நிச்சயம். இதைத்தான் யோவான் செய்தி 15:5 இறைவார்த்தையில் இவ்வாறாக பார்க்கிறோம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. ஆமீன்.
என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்து நன்றி காணிக்கை. எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையின்றி இப்பழி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, களை பொறுமு மது திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு நேர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்ட வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு எண்ணற்ற மகிழ்ச்சியால் நிறைவு செய்யப்படுகின்றன. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது.
துயவ 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 பான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசானா ஓசானா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக எழிக்கப்படும் என் உடல். மீரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்றே பெண் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மறுபழப்படைய தூயாவியின் துணை வேண்டி இரு கரத்தை விரித்து
மன்றாடுவோலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் கூறியதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் மன மகிழ்வையும் தந்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமீன்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே.
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகினர் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக வந்தவர். தன்னை தேடி வந்த ஒவ்வொரு மனிதர்களையும் மறுபடியும் தமது அருளால் பிறக்கச் செய்தவரும் இவர்தான். தூய ஆவியாராலும் நீரினாலும் மறுபடியும் பிறங்கள் என்று சொல்லி நமக்கு படிப்பினை கொடுத்தவரும் இவர்தான். இவருடைய இந்த அன்பான விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
இறைவனுடைய தெய்வீக பிரசன்னம். இதோ இந்த நேரத்திலே அக்கினியின் வடிவில் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்வதற்காக வரவிருக்கிறது. மறுபடியும் பிறந்தால் அன்றி இறையாட்சியை காண இயலாது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எப்படியெல்லாம் நாம் மறுபடியும் பிறப்பு அடைய வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு இந்த உயிர்ப்பின் மாட்சி மிக்க நாட்களிலே கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை மிக்க அருள் காவல், அவர் கொடுக்க விரும்புகிற நிறைவான அமைதி, ஏதோ இந்த நேரத்திலே நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கும் வண்ணமாக இவ்வேளையிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வானம் திறந்து வெண்புறா போல ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை ஏதோ நிரப்ப இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் இருந்துமாக நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற உன்னதமான சிந்தனையை நம் உள்ளத்தில் விதையாக விதைப்பதற்காக ஏதோ இந்த நேரத்தில் ஆவியானவர் நம் மீது இறங்க இருக்கிறார். அபிஷேகத்தினுடைய அருள் பொழிவினுடைய வல்லமையான நேரம் ஏதோ இப்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஏதோ இந்த நேரத்தில் தொடவிருக்கிறார். அன்று பிதகோஸ்தை பெருவிழாவிலே அத்துணை பேரையும் ஆவியினுடைய அபிஷேகம் நிரம்பி வழிய செய்தது போல, இதோ இந்த நாளிலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஆசையோடும் ஆவலோடும் இருக்கிற அத்துணை பேரின் மீதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தூய ஆவியாராம் என்று துணையாளராக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் அபிஷேகம் முழுவதுமாக நிரப்பப்பட இருக்கிறது. அன்னை மரியாவும் திரு தூதர்களும் அன்று மாடிவிட்டு அறையிலே செபித்து கொண்டிருந்த பொழுது திருப்ப
திருத்தூதர் பணிகள் 1:14 நாம் வாசிப்பது போல ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்ற பொழுது ஆவியினுடைய அக்கினி பிரவேசம் அந்த இல்லம் முழுவதுமாக, அந்த மாடி விட்டு அறை முழுவதுமாக நிரம்பி வந்தது போல, இதோ இந்த நேரத்தில் இந்த வானவர் திறந்து ஆண்டவர் நமக்கு அருளை பொழிய இருக்கிறார். தூய ஆவியினுடைய துணையை கொடுக்க இருக்கிறார். இந்த பாடலின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த மறுபிறப்புக்காகவும் புது பிறப்புக்காகவும் புது படைப்பாக நாம் மாறுவதற்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் இணைந்து செபிப்போம்.
வானம் திறந்து பின்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து விண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவம்